தன்னுடைய குல தெய்வமாகவே இருப்பார். அவருடைய நாயகராக இருக்கப்பட்டவர் தான் இந்த மகாகாலன் என்று சொல்லக்கூடிய, நம்ம தமிழ்ல கருப்பர் என்று சொல்லுவோம், கருப்பர் என்று சொல்லக்கூடியவர் அந்த மகாகாலனாக இருக்கிறார். ஐராணியின் இடத்துல இவன் காத்து கொண்டிருக்கிறார். இப்போ காமமே உருவானவளாக துன்பமே வடிவெடுத்தவளாக இருந்த அஜமுகி அங்கு வருகிறார். இவருடைய பாதுகாப்பிலே இந்திராணி இருந்து கொண்டு சிவபெருமானுக்கு பூஜை செய்து கொண்டு வருகிறாள். இவளை பற்றி ஸ்காந்தம் சொல்லும் பொழுது அவ்வளவு தாழ்வாக சொல்லும், அதாவது காமத்தை தவிர வேற ஒன்றும் தெரியாதவள். அவளை சொல்லுவதற்காக மன்னிக்க வேண்டும், விபச்சாரி என்றே சொல்லும் ஸ்காந்தமானது இந்த இடத்துல. அதை யார் நினைத்தாலும் எந்த ஆடவரையும் அடைய வேண்டும், இது ஒன்று. எந்த பெண்களை நோக்கினாலும் அவர்களை தன்னுடைய தமையனுக்கு விருந்தாக்க வேண்டும். இந்த ரெண்டு தான் இருக்கிறது என்று சொல்லும்படியாக ரொம்ப மோசமான ஒரு குணத்தை உடையவளான அந்த அஜமுகி சூரபத்மனுடைய தங்கை அந்த இடத்திலே வந்து கொண்டிருக்கிறாள். அவள் வந்தவள் தன்னுடைய தோழி துன்முகி என்றவளோடு வருகிறாள். சூரத்தை ஏந்தியவளாக வருகிறாள். இந்திராணி பூஜை செய்து கொண்டிருப்பதை பார்த்தாள். பார்த்த உடனேயே இவளை சூரபத்மனுக்கு அடைவிக்க வேண்டும், ஏன்னா அவன் தேடிக்கொண்டிருக்கிறானே, அவனே காமத்திலே தேடிக்கொண்டிருக்கிறான், அவனிடத்திலே இவளை சேர்ப்பிக்க வேண்டும் என்று இந்திராணியை பார்த்தாள். ஆஹா, இங்கேதான் இருக்கிறாயா, ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாத இந்திரனுக்கு மனைவி என்று இருக்கிறாய், அவனும் ஓடி திரிந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது எல்லா ராஜ்ய பட்டாபிஷேகமும் சூரபத்மனை சார்ந்தது, யாரிடத்திலே செல்வம் இருக்கிறதோ அவரிடத்திலே இருக்க வேண்டியது தானே முறை, நீ சூரபத்மனை அடைய வேண்டும் என்று இச்சகமான வாசகங்களை எல்லாம் பேசுகிறாள். நடு நடுங்குகிறாள் இந்திராணி. ஆனாலும் அந்த தலைவி இல்லையா, அதனால சொல்லுகிறாள், ஒருவிதமான ஒரு முறையும் இல்லாதவள் நீ எனக்கு வந்து இப்படி இச்சகம் பேசுகிறாய். கணவனானவன் உயர்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி கணவன் கணவன் தான், அவனையே அடைந்து அவனையே துதித்துக் கொண்டிருப்பதுதான் மனைவியினுடைய பெருமையே தவிர, கணவன் இப்ப கீழே போயிட்டான் உடனே இன்னொரு கணவன், இது என்னது, இப்படிப்பட்ட தன்மை உண்டா, இந்த ஸ்திரீ தர்மமானது எதிர்க்குமா என்று அவளுக்கு உபதேசம் பண்ணி பிரயோஜனம் உண்டா. அதனால் சொல்லுகிறார், இப்படிப்பட்டதா அல்ல, எனக்கு இந்திரனே கணவன், எனக்கு இது போதும், அவனுக்கு மீண்டும் நடக்கும். நேற்றைக்கு நாங்கள் நன்றாக இருந்தோம், இன்றைக்கு உங்களுடைய ஆட்சி நடக்கின்றது, நாளைக்கு நாங்கள் மீண்டும் உயர்வோம், நிச்சயமாக அவன் உயர்வான் இந்திரன் என்று சொல்லி இவள், நான் அதற்காகவே பூஜை செய்கிறேன். அவ்வளவுதான் கோபம் வந்ததுதான் அஜமுகிக்கு. அவள் சொன்னாள், பெண்ணே நீ சாதாரணமா சொன்னா கேட்க மாட்டாய், உன்னை இழுத்து கொண்டு சென்று என்னுடைய தமையனுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய அண்ணாவுக்கு கொடுக்கிறேன் என்று கையை பிடித்து இழுக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது அவள் கதறுகிறாள், இந்திராணி கதறுகிறாள். அங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீரமா காலன் என்று சொல்லக்கூடிய ஆரண சுருதியார் சார் அடல் உருத்ரன் என்று எத்தும் காரண கடவுள் ஓலம் கடல் நிறத்து எந்தாய் ஓதம் ஓலம் பூரணைக்கு இறைவா ஓரம் புட்களை கனவா ஓலம் என்று சொல்லும்படி, பூரணைக்கு இறைவன் புட்களையினுடைய கணவனாக இருக்கப்பட்ட வாரணத்து இறைமேற்கொண்டு வரம்பிரான் ஓலம் என்று அந்த ஐயனாரை கூப்பிடுகின்றாள். மகா காலர் அங்கே இருக்கிறாரே, அவர் கேட்டார், ஓடி வருகின்றார். அங்கிருந்து வாழும் கொண்டவராக ஓடி வருகின்றாராம் அந்த கருப்பர் மகா காலர். ஓடி வருகிறார். வரும் பொழுது அஜமுகியானவள் இந்திராணியை இழுத்து கொண்டு செல்கிறார், நிறுத்துகிறார். அங்கே பெண்ணே நில், இவளை தொடக்கூடாது, கையை எடு, சென்று விடு என்று பயமுறுத்துகிறார். அவள் சிரிக்கிறார், நான் யார் தெரியுமா, சூரபத்மனுடைய தங்கை அஜமுகி, நீ யாரடா என்னை நிறுத்துவதற்கு, நினைத்த மாத்திரத்திலேயே உன்னை கொல்வேன் என்று ஒரு பெரிய மலையை எடுத்து அவர் மீது எடுத்து எரிகின்றாளாம் அஜமுகி. தன்னுடைய வாளினாலே துண்டாக்குகிறார், தன்னுடைய சூலத்தை எரிகிறாள் அஜமுகி, அதையும் துண்டாக்குகிறாள். துன்முகியினுடைய சூலத்தை எடுத்து எரிகிறாள் இந்த அஜமுகி, அதையும் துண்டாக்குகிறாள். கோபம் வந்தவளாக மரங்களையும் மலைகளையும் மீண்டும் பிடிக்க எரியும் பொழுது அவருடைய வாழ் துண்டுபட்டது. அவ்வளவுதான் சிரிக்கிறானாம், உன்னுடைய தன்மை என்னிடத்திலே ஜம்பன் ஜாயாதுன்னு சொல்றோம் இல்லையா, உன்னுடைய தன்மை என்னிடத்திலே நடக்காது, நான் யார் தெரியுமா என்று இந்திராணியை கொண்டு சென்றே தீர்வேன் என்று சொல்லும் பொழுது இவர் தடுக்கிறாள், கேட்கவில்லை. தன்னுடைய வாழினாலே அஜமுகியினுடைய கையையும் துன்முகியினுடைய கையையும் வெட்டி விடுகின்றார். வெட்டின உடனேயே விழுந்து கதறுகின்றார், அந்த உலகத்தையே நான் அழித்து விடுகின்றேன் என்று சொல்லும் பொழுது துன்முகி தேற்றுகின்றாளா, என் கை மட்டும் போகலையா, உங்கை மட்டும் நான் போனதா, ஆனால் அப்படி செய்யக்கூடாது, இது சூரபத்மனுக்கு அடங்கி இருக்கக்கூடிய பூமண்டலம், நான் சூரபத்மனிடத்திலே இருந்து சென்று நாம் செல்ல வேண்டும் என்று அவனிடத்திலே செல்லுகின்றார்கள். சூரன் இருக்கக்கூடிய இந்த ஸ்காந்தம் கந்தபுராணம் எல்லாம் மிகச்சிறப்பாக சூரன் இருக்கக்கூடிய தன்மையை சொல்லும். சென்று கதறுகிறாள் அஜமுகி, நீங்கள் இருக்கும் போது இப்படி நடக்கலாமா என்று அபசகுணமா என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லா வார்த்தையும் அங்கே சொல்லிவிட்டார். நீங்கள் இருந்த காரணத்தின நீங்கள் இருக்கும் பொழுது நடக்கலாமா? தாரகன் இருந்தென்ன இறந்தென்ன, சிங்கமுகன் இருந்தால் என்ன, அவன் ஆயிரம் தலை இருந்தான் என்ன, இல்லாவிட்டால் என்ன, இந்த நகரம் இருக்கிறது, என்னுடைய உங்களுடைய மைந்தர்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் கூட நீங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருந்து விட்டீர்களே என்றதாக எல்லாருக்கும் சாபம் கொடுத்து பழிக்கிறாள். இந்த இடத்துல படித்த பொழுது சூரபன்மனுக்கு மிக கடுமையான கோபம் ஏற்படுகின்றது. அவ்வளவுதான், யார் இது செய்தார் என்று இதை பற்றி இந்த கந்தபுராணத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகாக பார்க்கலாம். எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்து நடுங்குகின்றார்கள். இவளுக்கு போய் யாராவது கையை விட்டுவாங்களா? இவளே கையை வெட்டிட்டு வந்துட்டால் ஒழிய இவளுக்கு போய் யாரும் கையை வெட்ட முடியாது என்று சொல்லும்படியாக அவர்கள் சொல்லுகிறார்கள். கை யாரு தொண்டிக்க முடியும்? இவள் அப்பேற்பட்ட வலிமை படைத்தவள் என்று எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களாம். உடனே கோபத்திலே அப்படியே கதறுகிறான். எல்லோரையும் என்ன செய்கின்றான்? கையிலே கிடைத்தவர்களை சிறச்சேதம் செய்கின்றான். இங்கே இருக்கக்கூடிய மன்னர்களை, வருஷம், ருத்து, திதி என்று இருக்கக்கூடிய அதற்கு உரிய தேவதைகளை எல்லாம் சிறையிலே அடைத்தவர்களுக்கு சித்திரையும் செய்கிறான். உடனே நடக்க வேண்டும் என்று அவனுக்கு அவ்வளவு கோபம் வருகிறது. அப்போ பிரம்மாவை அடைத்து வர சொல்கிறான். நடு நடுங்கி பிரம்மா வருகிறார். கையை சரி செய் என்று சொன்ன உடனேயே நடுங்கிக் கொண்டு இந்த அஜமுகியினுடைய கையை சரி செய்கிறார். அப்போ இது யார் இதை செய்தார் என்று எல்லாருக்கும் அவனுடைய கோபத்திலே தேவதைகளை எல்லாம் சிறையிலே அடைத்து அவ்வளவுதான் அவனுடைய கோபத்தில் எல்லாருக்கும் ஹிம்சை செய்கிறான். பானு கோபனாகின்ற அவனுடைய புதல்வன் எழுகிறான். தந்தையே, இது இப்படி செய்திருக்க வேண்டும் என்றால் தேவர்களுக்கு என்ன தைரியம் இருக்க வேண்டும்? இப்பொழுதே சென்று அந்த இந்திராணியையும் கொண்டு வருவேன், இந்திரனுடைய பட்டினத்தை நான் தரைமட்டமாக்குவேன் என்று சொல்லி அவன் கிளம்புகிறான். அவ்வளவுதான் அவன் சென்றான். இவனுக்கு என்ன கோபம்? ரெண்டு. ஒன்று, தங்கையினுடைய கை வெட்டுப்பட்டது. இரண்டாவது, தான் ஆசைப்பட்ட இந்திராணியை கொண்டு வருவதற்காக சென்ற பொழுது தங்கையினுடைய கை வெட்டப்பட்டது. இந்த ரெண்டு விஷயம், எனக்கு இந்திராணி கிடைக்கல, அஜமுகனுடைய கையும் வெட்டுப்பட்டது, இந்த இரண்டு இருந்த காரணத்தினாலே அவனுக்கு கோபம் இன்னும் அதிகமானதான். தன்னுடைய மகனாகின்ற பானுகோபனை அங்கே அனுப்புகின்றான். பானுகோபன் தேவர்கள் இருக்கக்கூடிய வானாட்டிற்கு சென்று அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக அங்கே செல்லுகிறான். இங்கே ஒரு சின்ன விஷயம் பார்க்க வேண்டும். இந்திராதி தேவர்கள் எல்லாம் மறைந்து செல்லும் பொழுது இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் என்று சொல்லக்கூடியவன் அவன் அந்த இடத்தை விட்டு நீங்கி விஷ்ணுவினுடைய பதமான வைகுண்டத்திலே இருந்து கொண்டிருந்தான். ஏன்னு கேட்டா, இவர்கள் சூராதி அவுணர்கள் எல்லாம் துன்புறுத்தின காரணத்தினாலே உபேந்திரன் என்று சொல்லக்கூடிய இந்திரனுடைய தம்பி, விஷ்ணு வந்து இந்திரனுக்கு தம்பியாக பிறந்த காரணத்தினாலே உபேந்திரனுடைய வடிவத்திலே இருந்தார். அவரோடு சேர்ந்து அவன் வைகுண்டத்திலே அமர்ந்து இருந்தான். இந்த விஷயங்களெல்லாம் நடக்கும் பொழுது அவன் வைகுண்டத்திலே இருக்கிறான். அப்பொழுது நாரத முனிவர் வைகுண்டத்துக்கு செல்லுகிறார். அப்பொழுது செல்லும் பொழுது அவரிடத்துல வணங்கி நிற்கிறார். எல்லாரும் இப்படி தவிக்கிறார்களே, தீங்கு வந்து எங்களை அடைந்திருக்கிறதே, தீமைதான் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது, கட்டங்கள் ஏற்படுகின்றனவே, இது எப்பொழுது நீங்கும் என்று சொல்லும் பொழுது ரொம்ப அருமையான சில வார்த்தைகளை இங்கே நாரதர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைத்து பார்த்தால் இந்த கந்த புராணத்தில் பலவிதமான புராணம் எதற்கு படிக்கிறோம் என்ற ஒரு விஷயம், இறைவனுடைய புகழை பாடுகிறோம். அதுவே பரம ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அந்த இறைவனுடைய புகழ் பாடினாலே நமக்கு ஆனந்தமாக இருக்கிறது. இன்னொரு விஷயம், கஷ்டம் வராம யாருக்குமே இருக்காது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சமயத்துல ஏதாவது ஒரு துன்பம், ஏதாவது ஒரு தொந்தரவு, கஷ்டம் ஏற்படும். கஷ்டமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கை இருக்கவே முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கையே இருக்க முடியாது. வாழ்க்கையில சுகமும் துக்கமும் மாறி மாறித்தான் வரும். இந்த புராணங்களை பார்க்கும் பொழுது இந்திரனுக்கே மறைந்திருக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டதுன்னா, நாமெல்லாம் எந்த மூலைக்கு 100 அஸ்வமேத யாகம் பண்ணி இந்திரனை 33 கோடி தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் அவனே கஷ்டப்பட்டு மூங்கிலே மறைந்து செல்லுகின்றான் என்றால், நாம சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் நமக்கு துன்பம் வராதா? நமக்கும் துன்பம் வரும் என்கின்ற ஒரு ஆறுதல். இன்னொருத்தன் கஷ்டப்படுறான்ல, நமக்கும் துன்பம் வந்தாலும் துன்பமும் நீங்கும் என்கின்ற ஒரு விஷயம். இரண்டாவது, இது மாறி மாறி வளரக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கு நன்மை நடக்கும், நாளைக்கு தீமை நடக்கும். இரவும் பகலும் மாறி மாறி வருவதைப் போலவே நன்மையும் வரும், தீமையும் வரும். எனக்கு இப்படித்தான் இருக்க முடியும்னு இருக்காது. உலகத்தினுடைய இயற்கை அதுவல்ல. இந்த உண்மை ரொம்ப பேருக்கு புரியறதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் நம்ம ரொம்ப நல்லா இருக்கணும், ஆசை நல்ல ஆசைதான். ஆனா கஷ்டங்கிற ஒரு விஷயம் இருக்கும், தீமைங்கிற ஒரு விஷயமும் நடக்கும். நடக்கும் பொழுது சோர்ந்து போய் விடக்கூடாது. நம்ம வந்து சோர்வில்லாமல் ஆக்கக்கூடியவை இந்த புராணங்கள். அதைத்தான் சொல்ல, தீங்கு வந்து அடையுமாறும் நன்மைதான் சேருமாறும் தாங்கள் செய் வினையினாலே தத்தமக்காய அல்லால் ஆங்கவை பிறரால் வாரா அமுத நஞ்சு இரண்டினுக்கும் ஓங்கிய சுவையின் பேதம் உதவினார் சிலரும் உண்டோ? நஞ்சுக்கு இந்த டேஸ்ட் இருக்கு, இந்த சுவை இருக்கு, அமிர்தத்துக்கு இந்த சுவை கொடுத்ததுன்னு உண்டா? அதன் அதனுடைய இயல்பு. நாம் செய்யக்கூடிய காரியங்களின் காரணத்தினாலே, நம்முடைய கர்ம வினைகளின் காரணத்தினாலே நன்மையும் தீமையும் வருகின்றன. இது வந்தே தீரும். ஆதலினாலே நன்மையும் வரும் தீமையும் வரும். இது நம்முடைய செயல் கர்மங்களின் காரணத்தினாலேங்கிறத முதல் விஷயத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இன்பம் வந்து அடைந்த காலை இனிதன மகிழ்ச்சி செய்தார். இன்பம் வந்துட்டது, என்னோட யாரும் கிடையாது அப்படின்னு ஆனந்தத்துல குதிக்க மாட்டாங்க. துன்பம் அதுற்ற போதும் துண்ணன துளங்கி சோறார். எனக்கு ஏதாவது துன்பம் நினைக்க, ஐயோ எனக்கு நடந்தது உலகத்துல எவனுக்குமே நடக்காது அப்படின்னு இருக்க முடியாது. நம்ம விட கொடுமையான விஷயங்கள் எல்லாம் பல பேருக்கு நடந்திருக்கிறது என்பதை இந்த புராணங்களும் சொல்லும். இன்பமும் துன்பமும் தானும் இவ்வுடற்கு இயைந்தவென்றே முன்புறு தொடர்பை ஓர்வர் முழுதும் உணர்ந்த நீரார். எல்லாம் தெரிந்தவள் இருக்கு, என்னன்னா நான் முன்னாலே செய்த வினை இப்பொழுது நடந்திருக்கிறது. இன்பம் வந்தது அல்லது துன்பம் வந்தது ஆன காரணத்தினாலே இன்பத்திற்காக மகிழ்ச்சியோ துன்பத்திற்காக வருத்தமோ அடைய மாட்டேன். இதுவும் இறைவனுடைய கருணை என்பதாக அதையும் தாண்டி செல்வார்கள். வறியர் வறியவர் செல்வராவர், செல்வர் பின் வறியராவர், சிறியவர் உயர்ந்தோராவர், உயர்ந்துள்ளவர் சிறியராவர். இன்னைக்கு சின்னவனா இருப்பான், நாளைக்கு பெரியவனா இருப்பான். நாளைக்கு பெரிய இன்னைக்கு பெரியவனா இருக்கக்கூடிய நாளைக்கு சின்னவனா போடுவான். இன்னைக்கு செல்வம் தான், நாளைக்கு பிச்சைக்காரன். நாளைக்கு இன்னைக்கு பிச்சைக்காரனா இருக்கூட பெரிய செல்வந்தன் ஆகலாம். இது உலகத்தினுடைய இயற்கை. இந்த இயற்கையை நம்மாலே மாற்றவும் முடியாது. இது நடக்கக்கூடிய விஷயம் என்பதையும் மனத்திலே நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆக்கமும் வருவைதானும் அல்லலும் மகிழ்வும் எல்லாம் நீக்கமில் உயிர்கற்கு என்றும் நிலையென கொள்ளற்பாற்றோ மெக்குயர் கடவுள் திங்கள் வெண்ணிலா கதிரின் கற்றை போக்கொடு வரவு நாளும் முறைமுறை பொருந்திற்றன்று என்று சொல்லும்படியாக சந்திரனானவன் இன்றைக்கு பூரணமாக இருக்கிறான். அப்பொழுது தேய ஆரம்பிக்கிறான், மீண்டும் வளர்கிறான். இதுதான் வாழ்வினுடைய தன்மை. நம்ம என்ன பண்றோம், ஏதாவது கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டதுன்னா இது மாதிரி கஷ்டமே உலகத்துல கிடையாது அப்படின்னு நினைச்சிடறோம். இல்லைன்னா கொஞ்சம் இப்படியே சுகம் அப்படி வந்துட்டதுன்னா என்னோட உலகத்துல எது எவருமே கிடையாதுன்னு அகங்காரம் வருகின்றது. இன்னைக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். சின்ன பசங்களா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய சமயத்துல அவர்களுக்கு அந்த கட்டத்தையும் தாங்கிக்க முடியல, சுகத்தோடு இருக்க முடியல. ஒரு அமைதியான வாழ்க்கை முறை மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாம் இறைவனுடைய செயல். அவன்தான் நன்மையும் செய்கிறான் தீமையும் தருகிறான். இது தீமைங்கிறதும் கிடையாது, நல்லதும் கிடையாது. இது வந்து இதுதான் இயற்கை, இப்படித்தான் நடக்கிறது என்கின்ற ஒரு அறிவு, ஒரு அமைதி வருவதில்லை. அதான் முக்கியமான விஷயம். அது வருவதில்லை. ஒரேடியா துள்ளணும் குதிக்கணும், இல்லைன்னா ஒரேடியா கிளப்பிடுறாங்க. இந்த தற்கொலை முயற்சிகளுக்கெல்லாம் இதான் பெரிய விஷயம். நம்ம இன்றைக்கு இதை எடுத்து பார்த்தா தெரியும், இந்த எஸ்எல்சி இல்லை பியூசி இல்லை பிளஸ் டூ ஏதோ ஒன்று, அந்த பசங்க பெரும்பாலும் தற்கொலை நிகழக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எல்சி பியூசியில் தான் நிகழ்கிறது. எஸ்எல்சி தான் வாழ்க்கையா? எஸ்எல்சியில் நல்லா மார்க் வாங்கணும், 10வதுல நல்லா மார்க் வாங்கணும், 12வதுல நல்லா மார்க் வாங்கணும். அதை முயற்சி செய்தே ஆக வேண்டும். அப்படி செய்யலைன்னா சோம்பேறின்னு அர்த்தம். அவன் முயற்சி செய்தே ஆக வேண்டும். ஆனால் இதுல மார்க் வரல, நான் நினைச்சது ஃபர்ஸ்ட் ரேங்க், நான் 3வது ரேங்க், 10வது ரேங்க், நான் தற்கொலை செய்து கொள்ளுகிறேன்னு பசங்க போயிட்டாங்கன்னா எவ்வளவு நொய்மையாக இருக்கிறார்கள் அவர்கள் மனத்திலே அப்படிங்கிறத பார்க்கணும். காரணம் என்னன்னா நம்ம வந்து இதுதான் வாழ்க்கை, இதுக்கு மேல வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சோம். கோடீஸ்வரராக இன்றைக்கு இருக்கக்கூடியவர், நான் பேர் சொன்னா கோச்சுக்கீங்க அதெல்லாம் வேண்டாம், ஒரு பெரிய பிசினஸ் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் 12வது பாஸ் பண்ணல, அவர் தேர்ச்சி அடையவில்லை. 12வது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட்னே சொல்லலாம். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் கொண்ட நிறுவனத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் 12வது பாஸ் பண்ணல. சௌரியமா சென்றார், சொல்றாரு ஆச்சு எனக்கு இது போயிருந்தா ஏதோ ஒரு காலேஜில் சேர்ந்திருப்பேன், ஏதாவது நானும் ஒரு ஆர்டினரி சிட்டிசன் மாதிரி நான் போயிருப்பேன். இப்ப எனக்கு ஆகலன்னே என்ன பண்ணலான்னு தோணுது, எனக்கு எது தெரியுமோ அதை நல்லா பண்ண, அவ்வளவுதான். அவருக்கு தெரிஞ்சது ஒரு வியாபாரம், அந்த வியாபாரத்தை நல்லா பண்ணார். இன்றைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஒருத்தரா இருக்கிறார். நடக்கிற விஷயம் இது. உலகத்திலே எல்லாருக்கும் ஏதாவது ஒரு திறமை இருக்கிறது. ஆனால் அதை இதோட ரொம்ப மோசமான விஷயம், பெங்களூர்ல நடந்த விஷயம், ஒரு பையனுடைய தலையில ஒரு காக்கை வந்து அமர்ந்ததும் அவனுக்கு, அதாவது மூட நம்பிக்கையே, நம்பிக்கைங்கிறது வேற விஷயம். சில பேர் மதங்கள்னு சொன்னாலே சமயம்னு சொன்னா மூட நம்பிக்கை நினைக்கிறாங்க, கிடையாது. சகுனங்களை சொல்லுகின்றன, சகுனங்கள் நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர். அதனால அதுக்கு மேல அதை எடுத்துக்க முடியாது. இந்த இந்து அந்த கண்ணப்ப நாயனார் புராணத்தெல்லாம் பார்க்கும் பொழுது இறைவன் அந்த ஏழாவது நாள் இவரை சோதிப்பதற்காக செல்லும் பொழுது தீய சகுனங்கள் தென்பட்டன. ஐயோ, இறைவனுக்கு என்ன நேர்ந்ததோ, எனக்கு என்னன்னு கண்ணப்பர் திருநனாராக இருந்த கண்ணப்பர் அவர் நினைக்கலாம், இறைவனுக்கு என்ன நடந்ததோன்னு பதைத்து மேலே சென்றார் என்று சேக்கலார் பாடுவார். இப்ப யோசிச்சு பாருங்க, இவன் தலையில வந்து அமர்ந்ததான் எல்லாரும் இல்லப்பா ஒண்ணு ஆகாத, நாங்க தற்கொலை பண்ணிட்டான் அந்த பையன், 20 வயது கூட ஆகாத ஒரு இளைஞன், காக்கை வந்து அமர்ந்த காரணத்தினால ஆச்சு. இப்ப காக்கை வந்து அமர்ந்த என்ன ஆகும், பெரிய விஷயம் என்ன ஆக போகுது, சரி ஏதாவது ஒரு நடக்குமா, அவதிஷ்டமே இல்லையா, இருந்துட்டு போகுது. அது இறைவனுடைய செயல். இறைவன் என்ன செய்திருக்கிறான்னா, இப்ப வந்து நீ கஷ்டப்படுன்னு சொல்லிட்டான். கஷ்டப்படுறது எதுக்காக அப்படின்னு சொன்னா, நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் போவதற்காக. கட்டங்கள் வேறும் இல்ல, கட்டத்தை இறைவன் ஏன் கொடுக்கிறான்னா, செய்த பாவத்தை எல்லாம் கழித்து கொண்டிருக்கிறான். நம்ம ரொம்ப சந்தோஷமா அப்பதான் இருக்கணும். எப்ப சந்தோஷமா வச்சுக்கோ, வீடு வச்சுக்கோ, வாகனம் வச்சுக்கோ, பதவி வச்சுக்கோ அப்படின்னு செல்வத்தை கொடுக்கறானோ பயப்படணும். ஏன், புண்ணிய கணக்குல குறைந்து கொண்டே வருகிறதுன்னு அர்த்தம். நான் பண்ணின புண்ணியத்துக்கு எல்லாம் கொடுத்து கொண்டு வருகிறான், இதை அனுபவித்து முடித்தால் புண்ணியம் குறையும், பாவம் இருக்கலாம், பாவம் இருந்தா நான் திருப்பியும் கஷ்டப்பட ஆரம்பிப்பேன். சுகப்பட்டு கஷ்டப்படுறத விட ரொம்ப கொடுமையான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறவனுக்கு தினமும் பட்டினி, 7வது நாள் 8வது நாள் சேர்ந்தா என்ன போகுது, ஒரு வாரத்தோட இன்னும் வரது 8வது நாள் முடிஞ்சு போச்சு, அன்னைக்கும் பட்டினி தான். ஆனா நல்ல ஒரு வாரம் சாப்பிட்டுருந்தவன ஒருவேளை பட்டினி கிடான்னு சொன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். இதே போலத்தான் நமக்கு இறைவன் சுகமும் துக்கமும் கொடுக்கிறான்னா நம்மை பக்குவப்படுத்துகிறான். அதுதான் முக்கியமான விஷயம். இறைவன் நம்மை பக்குவப்படுத்துகிறான். பக்குவப்படுத்துவதற்கு எல்லாமே வேணும். ஒரு தீபமானது இருக்கிறது, அகல் விளக்கு இருக்கிறது. அகல் விளக்கு என்னென்னலாம் பண்றாங்க யோசிச்சு பாருங்க, மண்ணை வெட்டி அதை சலித்து அதை நீரிலே போட்டு காலினாலே மிதித்து அதை விளக்காக்கி சக்கரத்துல சுற்றி, யோசிச்சு பாருங்க, தண்ணிக்குள்ள போட்டாச்சு, சக்கரத்துல சுத்தியாச்சு, அப்புறம் நான் நெருப்புக்குள்ள வைத்து சூளையிலே வைத்து அதனை சுடுகின்றார்கள். இப்போ அது விளக்கு விளக்காக வேண்டும் என்றால் தண்ணீரிலேயும் இருக்க வேண்டும், நெருப்பிலேயும் இருக்க வேண்டும், அது அந்த சக்கரத்திலே குயிலுடைய சக்கரத்திலேயும் சுடப்பட வேண்டும். இவ்வளவு இருந்தால்தான் விளக்கு விளக்காக இருக்கும். அதை நாம் வந்து பழைய காலத்து அகல் விளக்கு தானே, அந்த விளக்கை நாம் இறைவனாக நினைத்து பூஜை செய்வோம். அது மண்ணாகவே இருந்தா ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அதே போலத்தான் உலகத்திலே நன்மை உண்டு, தீமை உண்டு, இதெல்லாம் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம். நாம் செய்திருக்கக்கூடிய கர்மங்களுக்கான பயன் இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இன்னொரு விஷயம் பார்க்கலாம், இந்த உலகத்திலேயே அதான் இந்த ஜப்பானியர்களும் இந்தியர்களும் தான் மன அமைதி உண்டு. காரணம் என்ன, அவர்கள் எல்லாத்துக்குமே அவர்களும் நம்ம மாதிரி தான். இந்த கீழே நாடுகள் என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் என்ன ஆகும்னா, அடிப்படை வந்து என்னன்னா பாரதம்னா அடிப்படை சனாதன தர்மம் தான் அடிப்படை எல்லாத்துக்கும் சார். எல்லாம் நம்ம பண்ண பிராரத்த கர்மம் சார், போன பிறப்புல பண்ணது. அது பிள்ளையா வந்தாலும் சரி, அது பொண்டாட்டியா வந்தாலும் சரி, பதவியா வந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ எல்லாம் பிராரத்த கர்மம்னு சொல்லிடுவோம். அதுக்காக அவங்கெல்லாம் கர்மம்னு கிடையாது, கர்மம் பண்ணதான் காரணம் சொல்லுவோம். நமக்கு கட்டத்துல இருக்கிறோமா, எல்லாம் முன்வினை பயன் இங்க வந்து மூண்டது, அவ்வளவுதான், அனுபவிச்சாச்சா முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைதி இருந்தது நம்ம இடத்துல. இப்போ மற்ற நாடுகளை, மேலை நாடுகளை பார்த்து நம்ம சூடு போட்டு வரோமான்னு தோன்றது. அவங்களுக்கெல்லாம் இப்பவே முடிச்சிடணும், அதெல்லாம் நடக்காது. நம்ம வந்து பிறப்புகளை நம்பக்கூடியவர்கள். அதன் காரணத்தினாலே முன்வினை பின்வினை என்பதையெல்லாம் நாம் நம்புகிறோம், விதி என்கின்ற ஒன்றை நம்புகிறோம். இது நம்பிக்கையினுடைய பாற்பட்டது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை சிறப்பு செய்யக்கூடியது. இங்கே அதனால தான் ஆக்கமும் வறுமைதானும் அல்லலும் மகிழ்வும் எல்லாம் நீக்கமில் உயிர்கற்கு என்றும் நிலையன கொள்ள பாற்றோம். எதுவுமே நிலையானது கிடையாது. இன்னைக்கு நல்லா இருக்கிறது நாளைக்கு இருக்காது, அப்படியே மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது என்று நாரதர் இவ்வளவு பெரிய உபதேசத்தை அவனுக்கு சொல்லுகிறார், ஜெயந்தனுக்கு சொல்லுகிறார். ஜெயந்தனானவன் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்தான். ஆனால் இங்கே பானுகோபன் வருகின்றான் என்று தெரிந்த உடனேயே தேவர்களுக்கு தலைமை தாங்கி பொருளச் செல்கின்றான். அங்கே தேவர்களுக்கு தலைமை தாங்கி ஜெயந்தனானவன் ஐராவதத்தினுடன் மேலேறி இந்திரன பயில இந்திரனானவன் கைலேங்கிரியிலே இருக்கிறான். இவன் அங்கே போரிட்டு பானுகோபனோடு போரிடுகின்றான். பல பேர் நீலகேசன் முதலிய பல பேர் அரக்கர்கள் எல்லாம் வந்து போரிடுகிறார்கள். தன்னுடைய மாயத்தினாலே அத்துணை பேரையும் அவன் விரட்டு ஓட்டுகின்றான், அழிக்கின்றான். பானுகோபன் வருகின்றான், வந்து அமோகாஸ்திரத்தை விட்டு இவனுடைய மாயத்தை, ஜெயந்தனுடைய மாயத்தை நீக்கினுடனே சொல்லுகிறான், நீ சிறு குழந்தை, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று பானுகோவனுக்கும் ஜெயந்தனுக்கும் நடக்கக்கூடிய அந்த யுத்தத்திலே தன்னுடைய அஸ்திரங்களினாலே ஜெயந்தனை துளைத்து மூர்ச்சித்து அடையும்படியாக செய்கிறான். அதை கண்ட ஐராவதம் கோபமுற்று தன்னுடைய தந்தங்களினாலே, நான்கு தந்தங்கள் உடையது என்று ஐராவதம் வெண் யானை, வெண்மையான யானை, தன்னுடைய தந்தங்களினாலே அந்த பானுகோமனுடைய ரதத்தை பக்கவாட்டிலே அடித்து உதைத்து தன்னுடைய கால்களினாலே அந்த பாகனை துகைத்து கொன்று பானுகோமனுடைய மார்பிலே தன்னுடைய தந்தங்களினாலே குத்தியதான் ஐராவதம். அந்த ஐராவதத்தை அடித்து தந்தங்களை முறித்தெறிந்தானா? அவனுக்கு பானுகோமனுக்கு ஒண்ணுமே ஆகல, முறித்தெறிந்து அரைந்தானா தன்னுடைய கைகளினாலே. முதலிலே தோற்று கொண்டிருக்கிறோம் என்கின்ற தன்மை, இவனாலே அறையப்பட்ட அவமானம், அடித்த வேகம் எல்லாம் மூர்ச்சித்து அந்த ஐராவதமானது நிலத்திலே விழுந்துதான். இப்பொழுது விழுந்த ஜெயந்தனையும் தேவர்களையும் சிறை செய்து கொண்டு அங்கே செல்லுகின்றார்கள். பார்த்தான் கோபத்திலே கதறுகின்றான் சூரன், எல்லாரையும் வெட்டுன்னா. இவங்க எல்லாரையும், என் தங்கை உருத்தியினுடைய கை போச்சா, எல்லா கையையும் வெட்டுனா. இது என்னன்னா, அமிர்தம் உண்ட காரணத்தினாலே எல்லாருடைய கையும் மீண்டும் வளர்கிறது. இதுல நல்லதுல நல்லது இருக்குன்னு நினைச்சுக்க முடியாது, கெட்டதுல கெட்டது இருக்குன்னு கிடையாது. இப்பதான் பார்த்தோம் இல்லையா, இவர்கள் அமிர்தம் சாப்பிட்ட காரணத்தினாலே இவர்களுக்கு உயிர் போகாது, கையை வெட்டினா மீண்டும் கை வருகிறது. ரொம்ப குஷியாயிட்டான் அசுரர்களுக்கு. விளையாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் இல்லையா, வெட்டு திருப்பி முளைக்கும், வெட்டு திருப்பி முளைக்கும் என்று. ஆனா வெட்டு படும் பொழுது தேவர்களுக்கு வலிக்கும் இல்லையா, அதை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை. ஏன், அந்த சித்திரையும் செய்யக்கூடியதை இங்கே செய்து கொண்டு அங்கே சிறையில இடுகிறார்கள். பானுகோபன் அமராவதி பட்டணத்தையே தீக்கிரையாக்கி அழித்து மீண்டும் வருகின்றான். இப்பதான் கொஞ்சம் சமாதானமான, இந்திராணி கிடைக்கல ஆனா கொஞ்சம் சமாதானமான, எல்லாவற்றையும் அழித்தோம் என்று சொல்வதாக ஜெயந்தனை அங்கே சிறைபிடித்து செல்லுகின்றார்கள். கேட்ட இந்திரனானவன் தவிக்கின்றான். நந்தி பெருமானிடத்திலே சொல்லி சிவபெருமானை காண்பதற்காக இவர்கள் செல்லுகிறார்கள். இதெல்லாம் பழையது, நாம் பார்த்திருக்கின்றோம். சிவபெருமானை கண்டார்கள், சிவபெருமானை நினைத்து அடைந்தார்கள் என்று சொல்ல முடியாத சிவபெருமானை பார்த்து அவரிடத்திலே வேண்டி முருகப்பெருமானை தர வேண்டும் என்பதாக சொன்னார்கள் என்பதெல்லாம் நாம பார்த்தோம். இப்போ இந்த ஐராவதமானது அடிபட்டது இல்லையா, அந்த இது ஸ்காந்தத்துல வரும்பொழுது ஐராவதத்துக்கு ஒரு மனைவி உண்டான், அதாவது பெண் யானை, அதுக்கு பேர் அப்ரமோன்னு பேரு என்று சொல்வார்கள். இந்த ஐராவதமானது என்னானதான், அடிபட்ட அந்த சோகத்திலே தன்னுடைய மகிமையை இழந்தது, மீண்டும் தன்னுடைய தந்தங்களையும் தன்னுடைய மகிமையையும் மீண்டும் மதிப்பையும் பெறுவதற்காக ஸ்வேதமனம் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை பூஜை செய்துதான். ஸ்வேதமனம் வேற ஒன்றும் கிடையாது, திருவெண்காடு. திருவெண்காடு தான் இந்த ஸ்காந்தத்துல ஸ்வேதமனம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே வந்து இறைவனை பூஜை செய்து மீண்டும் தன்னுடைய தண்டங்களையும் பெருமையையும் பெற்று இந்த வேர்மறையை நோக்கி சென்றதான். இந்த திருவெண்காடு என்பது ரொம்ப அருமையான க்ஷேத்திரம், கொஞ்சம் ஊருக்கு உள்ளடங்கி உள்ளே இருக்கிறது, பஸ் வசதி ஏராளமாக இருக்கிறது. நீங்க சிதம்பரம் போற வெளியில போய் அங்கே இறங்கி கொண்டு திருவெண்காடுக்கு போகலாம். நீங்க அபிராமியை திருக்கடையூருக்கு சென்று அங்கே இருந்து போக முடியும், திருக்கடவூருக்கு சென்று அங்கிருந்து திருவெண்காடுக்கு போக முடியும். புதனுடைய க்ஷேத்திரம் என்று சொல்வார்கள். மிக அமைதியான பெரிய அழகான கோயில், தயவுசெய்து எல்லாரும் என்ன செய்யணும், போய் பார்க்கணும். அந்த திருவெண்காடுக்கு போனா தான் உங்களுக்கு தெரியும் அந்த இறைவனுடைய மூன்று தீர்த்தங்கள் அங்கே இருக்கின்றன. அங்கே அகோரராகம் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவனுடைய சந்நிதியும் தனியாக இருக்கும், அம்பிகையனுடைய சந்நிதி தனியாக இருக்கிறது. மிக அமைதியான அழகான இடம், பார்ப்பதற்கு ரொம்ப ரம்மியமான இடம். நிம்மதியாக உட்கார்ந்து சிவபெருமானை அப்படியே ஆனந்தமாக பூஜை செய்து கொண்டிருக்கலாம். அப்படி திருவெண்காடு, அங்கேதான் திருவெண்காட்டு நங்கை, இதெல்லாம் நம்ம பெரிய புராணத்துல பார்த்திருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு அழகு உண்டு, கோயிலுக்கு வாயிலேயே, கிழக்கு கோபுர வாயிலேயே ஒரு மடம் உண்டு, அது ஸ்ரீராம பஜன மடம்னு சொல்லிட்டு அங்கே காஞ்சி மகாபெரியவருடைய பலவிதமான புகைப்படங்கள், பல அந்த போட்டோ கலெக்ஷன் மிக அழகாக இருக்கும். 108 விதமான விநாயகரனுடைய சின்ன சின்ன மூர்த்தங்கள் இருக்கும். ஸோ அந்த காஞ்சி மகாச்சாரியார் உட்கார்ந்துருக்க மாதிரியே ஒரு ஸ்தபதி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சிலை, ரொம்ப அழகாக இருக்கும். போய் பார்த்தீங்கன்னா அந்த மட்டம் ரொம்ப அழகாக வேத பாராயணங்களோடு சொல்லிக்கொண்டு சின்ன குழந்தைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டு மிக அழகாக இருக்கும். திருவெண்காடு பார்க்கக்கூடிய க்ஷேத்திரம், ரொம்ப பேர் எங்கே இருக்கு திருவெண்காடுக்கு எப்படி போவாங்கன்னா, புதன் க்ஷேத்திரம், அதாவது இந்த வேற ஒன்றும் இல்லை, நவகிரக க்ஷேத்திரம்னு சொல்லிட்டு தான் போவாங்க. அப்பா நவகிரக க்ஷேத்திரம் கிடையாது, சிவபெருமானுடைய க்ஷேத்திரம் தான். சிவபெருமானை வந்து எல்லாரும் பூஜை செய்து இருக்கிறார்கள், அதை போய் பார்க்கறதுக்கு யாரும் போறதில்லை. சிவபெருமானை போன நவகிரக தோஷம் போகணுமா, சிவபெருமானை கும்பிட்டாலே போகுமே. இன்னும் சில பேர் இங்க இருந்து பூம்புகார் போற வழியில இது இருக்கிறது, அதனால பூம்புகார் போகும்போது அப்படியே சேர்த்து வச்சு பார்த்துட்டு போகலாம் இல்லையா, திருவெண்காடை பார்த்த மாதிரியே ஆச்சு அப்படின்ட்டு. அப்படி போக வேண்டாம், திருவெண்காட்டு ஈசனை பார்ப்பதற்காகவே செல்லுங்கள். மிக அழகாக இருக்கக்கூடிய திருவெண்காட்டு ஈசன் மிகச்சிறந்ததாக இருக்கிறார். அவரை போய் பார்க்க பார்க்க ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருப்பார். இது சுந்தரரானவர் தன்னுடைய பாடலிலே சொல்லும் பொழுது, படங்கள் நாகம் சென்னி சேர்த்தி பாய்ப்புலித்தோல் அரையிறுவிக்கி அடங்களார் ஊரியறிய சீரி அன்று மூவர்க்கு அருள் புரிந்தீர் மடங்கள் ஆணை செற்றுகந்தீர் மனைகள் தோறும் தலை கையேந்தி விடங்கராகி திரிவதன்னே வேலை சூழ் வெண்காட நீரே என்று சொல்லும்படியாக, உலகங்களுக்கெல்லாம் இது பெருமை இல்லாததாக இருக்குமோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் உலகங்களை காப்பாற்றக்கூடியவர் என்று சொல்லுவார். காதலாலே கருதும் தொண்டர் காரணத்தராகி நின்றே பூதம் பாட புரிந்து நட்டம் புவனி என்ற அளவல்லீர் நீதியாக ஏழில் ஓசை நித்தராகி சித்தர் சூழ வேதமோதி திரிவதன்னே வேலை சூழ் வெண்காட நீரே என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானை மிகச்சிறப்பாக இந்த இடத்துல பாடுவார். இதே போல பல பாடல்கள் இந்த இடத்துல சொல்ல முடியும். அந்த திருவெண்காட்டிலே இருந்து அந்த யானையானது வெண்காட்டீசனை துதித்து மீண்டும் தன்னுடைய தன்மையை அடைந்தது என்று சொல்லுவார். இதையெல்லாம் இத்தனை சரித்திரங்களையும் மிகச்சிறந்ததாக சொல்லி வருகிறார் வியாழ பகவான். அதைத்தான் பார்க்கணும். இவ்வளவு சரித்திரங்களும் யாராலே சொல்லப்படுகின்ற அசுரனுடைய சரித்திரங்களை பிரகஸ்பதி முருகப்பெருமானுக்கு சொல்லுகிறார். இவ்வளவு கொடுமை செய்தவர்கள் ஜெயந்தன் முதலியவர்களெல்லாம் சிறையிலே வைத்திருக்கிறார்கள். வைத்த பிறகு இதை கேட்டு பதறிய தேவாதி தேவர்களெல்லாம் சென்று இறைவனை கண்டபொழுது தன்பாலே தன்னை நிகர்க்கக்கூடிய உங்களை வெற்றி கண்ணிலே இருந்து கொடுத்தார். உங்களுடைய திருவிளையாடலினாலே நீங்கள் தாரகாசுரனை கொண்டீர்கள். இப்பொழுது வந்து நீங்கள் செந்திலரே தங்கி இருக்கிறீர்கள் என்று சொல்லும்படியாக சின்ன குட்டி கந்தபுராணத்தை இந்த இடத்துல பிரகஸ்பதி சொல்லிவிடுகின்றார். இந்த சரித்திரத்தை எல்லாம் சொல்லுகின்றாராம். உடனே கருணையோடு அவருடைய முதுக தடவி கொடுத்தாராம் முருகப்பெருமான். அதாவது இந்த குழந்தைக்கு அம்மா வந்து தடவி கொடுக்கிற மாதிரி எல்லாருக்கும் தயாக இருக்கப்பட்ட முருகப்பெருமான் அதை தடவி கொடுத்து, கவலைப்பட வேண்டாம், நாம் உண்மை காப்பதற்காக வந்திருக்கின்றோம், தேவர்களை சிறையிலே இருந்து மீட்போம், அவர்களுடைய விண்ணுலக ஆட்சியை மீண்டும் கொடுப்போம், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கலாம் என்று சொல்லுகின்றார். இதுவரைக்கும் நடக்கக்கூடியது இந்த அசுர காண்டமானது இங்கே முடிகின்றது. ஒரு காண்டம் முழுவதுமாக அசுரர்களினுடைய கதைகள் இங்கே சொல்லப்படுகின்றன. ஆனால் இந்த அசுரர்கள் எப்படி இப்படி சிறந்தார்கள் என்று ஸ்காந்தத்துல கதை வரும். அது கந்த புராணத்துல வர்றதில்லை, அது தனியாக ஸ்காந்தத்திலே மிகச்சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை இங்கே கந்த புராணத்திலே இவர் கட்சி அப்புறம் எடுத்துக்கொள்ளவில்லை, அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். அடுத்ததாக மகேந்திர காண்டம் என்று சொல்லும்படியாக இந்த முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்க வேண்டும், ஆனால் அவனுக்கு என்ன பண்ணணும், ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா. எடுத்த உடனே நீ தவறு செய்து விட்டாய் என்று சொல்ல முடியாது, அவனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். சாமதான பேத தண்டத்தை நாம் கைப்பிடிக்க வேண்டும். முதலில் சொல்லி பார்க்கலாம், அவன் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இல்லை என்று சொன்னால் அவனுக்கு நிச்சயமாக தண்டோபாயத்தினாலே அவனை நாளையே சென்று அழிப்போம் என்று சொல்வதாக முருகப்பெருமான் சொல்லுகின்றார். சரி, இப்ப யாரை அனுப்புவது அதான முக்கியமான விஷயம். அதை எல்லாரும் நோக்குவதற்காக சரி எல்லாரும் யாரை அனுப்பலாம் என்று சொல்லும்பொழுது தேவாதி தேவர்கள் எல்லாம் வீரபாகு தேவரிடத்திலே சென்று வேண்டிக் கொள்ளுகிறார்கள். வேண்டிக் கொண்ட காரணத்தினாலே வீரபாகு தேவரை தூதாக அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். வீரபாகு தேவரை சூரபத்மனிடத்திலே தூதாக அனுப்பி அவனுக்கு உபதேசம் செய்ய சொல்வது, இல்லை என்று சொன்னால் அவனை அழிப்பது என்கின்ற நிலைமையிலே இங்கே முருகப்பெருமான் தன்னுடைய முடிவை சொல்லுகின்றார். இப்ப தேவாதி தேவர்கள் எல்லாம் அதற்காக அவளோடு காத்து கிடக்கின்றார்கள். அங்கே சூரபத்மன் இதை பத்தியும் கவலைப்படவில்லை. தேவாதி தேவர்களையும் சிறையிலே இட்டு அவர்களை வாட்டி வதைத்துக் கொண்டு வருகின்றார் அங்கே சூரபத்மன்.